بسم الله الرحمن الرحيم.
ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. قال رسول الله صلى الله عليه وسلم: சல்லு கமா ரைத்துமுனி உசல்லி. ரவாஹுல் புகாரி. அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் தொழுகையில் இறையச்சம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆன்ல தொழுகையுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை ஆபாசமான காரியங்களை விட்டும் வெறுக்கத்தக்க ஹராமாக்கப்பட்ட காரியங்களை விட்டும் உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் என் அருமை சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேரை பார்க்கிறோம், அவன் தொழுகிறான் பொய் பேசுகிறான், தொழுகிறான் புறம் பேசுகிறான், தொழுகிறான் கோல் சொல்கிறான், தொழுவான் வட்டி வாங்குறான், தொழுகிறான் சினிமா பார்க்கிறான். அப்ப இது தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்ன, தொழுக என்பது அவனை ஹராமான காரியங்களை விட்டும் தடுக்கவில்லை. தொழுகிற ஒரு தொழுகையாளி பொய் சொல்றானா இல்லையா? தொழுகைக்கு முன்னாலே பொய் சொல்லுவான். அதே மனிதன் தொழுது விட்டு வந்து அதே பொய்ய வந்து மீண்டும் சொல்றான். அதே மாதிரி சினிமா பார்த்துட்டு இருக்கிறாங்க, காமத்து சொன்ன உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடுறது, தொழுகைய முடிச்சுட்டு வந்து என்ன பண்றோம், திருப்பி டிவிய போடுறோமா இல்லையா, மறுபடியும் சினிமாவை பாக்குறோமா இல்லையா, அதே மாதிரி வட்டி வாங்குறோம், புகை பிடிக்கிறோம், ஆபாசமா பேசுறோம். அப்ப எத்தனையோ ஹராமான காரியங்களை, ஆபாசமான காரியங்களை, தடுக்கப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டும் அதே சமயத்தில் ஐவேளை தொழுது கொண்டும் இருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, குர்ஆனுடைய இந்த வசனம் தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக தொழுகை அசிங்கமான காரியங்களை விட்டும் ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான. நம்முடைய தொழுகை ஹராமான காரியங்களை விட்டும் தடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம், தொழுகை ஒழுங்கான தொழுகையாக நம்முடைய தொழுகை அமையவில்லை. நபிகள் நாயகம் எப்படி தொழுதாங்களோ, எப்படி தொழுவ சொன்னாங்களோ, தொழுகையின் மூலமாக பெற வேண்டிய பாடங்களை எவைகளை கற்றுக் கொடுத்தாங்களோ, அப்படிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக எந்த தொழுகையின் காரணத்தால் வறுமையிலே அல்லாஹ் சுருக்கத்தை தருவானோ, அப்படிப்பட்ட தொழுகையாக நம்முடைய தொழுகை அமையவில்லை என்பதை தான் நம்முடைய செயல்பாடுகளே காரணமா சொல்லுது. மட்டுமில்லாம ஒரு ஹதீசு தொழுகை விஷயமா வரும், நாளை வறுமையிலே அல்லாஹ் எழுப்பி முதல் கேள்வி எதை பத்தி கேட்பான், துழுதியா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப துழுத மக்களை துழுதியா என்று அல்லாஹ் கேட்டு, அவர்கள் எல்லாம் உலகத்திலே துழுகையாளிகள், அவங்க எல்லாம் யாரெல்லாம் நான் துழுதேன் என்று பதில் சொல்லுவாங்க. அதுக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த துழுகையை ஏற்றுக்கொள்ளாமல், துழுகையை அங்கீகரித்து அதற்கு பகரமாக சுருக்கத்தை அல்லாஹ் தராமல், சில பேருடைய துழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்காமல், அவருடைய துழுகையை சுருட்டி முகத்திலே அல்லாஹ் வீசி அவர்களை முகம் குப்பற அல்லாஹ் நரகத்திலே தள்ளுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப இந்த அருமைய சகோதரர்களே, தொழுகையாளிகளுடைய சில பேருடைய தொழுகையை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை. தொழுகை சுருட்டப்பட்டு முகத்திலே வீசப்படும், தொழுகை சுருட்டப்பட்டு வீசப்பட்டு நரகத்தில் தள்ளப்படும் ஹதீஸ் இருக்கா இல்லையா? எப்படிப்பட்ட தொழுகை? எந்த தொழுகையிலே இறையச்சம் இல்லையோ, எந்த தொழுகையிலே ஹுஷூ இல்லையோ, எந்த தொழுகை அசிங்கமான காரியங்களை விட்டும் ஹராமான காரியங்களை விட்டும் அவனை தடுக்கவில்லையோ, அப்படிப்பட்ட தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? அவையின் அருமை சகோதரர்களே, தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிறன்னு சொன்ன தொழுகையில வந்து உள்ளச்ச வேணே. பொதுவா நம்ம தொழுகை என்ன பண்றோம், எப்படி தக்பீர் கட்டனே, எப்படி ருக்கூ பண்ணனே, எப்படி சஜதா பண்ணனே, அத்தஹியாத்துல வந்து விரல அசைக்கணுமா வேண்டாமா, தொப்பி போடணுமா வேண்டாமா, எந்த செய்திகள்லதான் நம்ம கொஞ்சம் கவனமா ஆழமா உள்ள போறமே தவிர எப்படி ஹுஷுவோடு துழுவனே என்ற செய்திகளுக்குள்ள நம்ம வந்து கவனம் செலுத்துறது இல்லைங்கிறத இன்றைக்கு பாக்குறோமா இல்லையா? தொழுகை விஷயமா, தொழுகையுடைய அந்த ஹுஷு விஷயமா பல ஹதீசுகளை பார்க்கலாம். இமாம வந்து துளுவைக்கிறது பத்தியா, பள்ளிவாசல இமாம துளுவைக்கிறாரு, அந்த இடத்துக்கு பேர் என்ன? மிஹராபும் வாங்க, மொத்த பள்ளிவாசல வந்து மஸ்ஜிதுக்கு வாங்க. அரபியில வந்து சஜதா என்று சொன்னால் சஜதா சுஜூது, அதான் மூல சொல்லு. அப்ப சுஜூது என்ற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் எந்த வார்த்தை? மஸ்ஜித், தொழக்கூடிய இடம். அதாவது கரெக்டான மீனிங் சொல்லுவதா இருந்தா சஜதா செய்கின்ற இடம். மஸ்ஜிதுக்கு என்ன அர்த்தம்? சஜதா செய்கின்ற இடம். ஏன் அதுக்கு அந்த பேரை வைக்கிறாங்கன்னு சொன்ன தொழுகையுடைய முக்கியமான அங்க என்ன? சுஜூது. நீங்கள் நிற்பதை விட, ருக்கு செய்வதை விட, அத்தஹியாத்திலே உட்காருவதை விட எந்த சமயத்தில் அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிறான்? ஒரு அடியான சுஜூதுல இருக்கும் போது. அவ சுஜூது என்பது தொழுகையுடைய முக்கியமான அம்சங்கிறனால அந்த சுஜூதை மையமாக வைத்து பள்ளிவாசலுக்கு பேரு அரபியில மஸ்ஜித், சுஜூது செய்கின்ற இடம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் துளுவுறமா இல்லையா? அந்த இடத்துக்கு பேரு தான் மஸ்ஜிது. இமாமு துளு வைக்கிறார, அதுக்கு பேரு என்ன? மெஹராப். சொல்றவா இல்லையா? குர்ஆன்லயே ஹதீஸ்லயே வரும், அதுக்கு பேரு என்ன? மெஹராபு. மெஹராபு என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? மெஹராபு என்று சொன்னால் போர் செய்கின்ற இடம். அரபியில வந்து போருக்கு வந்து அல் ஹர்ப், நீங்க கூட முன்னால டிவிகள்ல பாத்துருக்கலாம், அல் ஹர்பு அலல் ஈராக், அல் ஜசீரா மாதிரி டிவிகள்ல அல் ஹர்பு அலல் ஈராக், ஈராக்கின் மீது போர் என்றெல்லாம் போடுவார்கள். அப்ப அரபியில ஹர்பு என்று சொன்னால் போர், மெஹராப் என்று சொன்னால் போர் செய்கின்ற மைதானம், போர்க்களம் என்று பொருள். இமாமு துளு வைக்கிறார, அதுக்கு பேர் என்ன இஸ்லாத்துல? மெஹராப். அவர் போர்க்களத்தில் நின்று கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறார். யாரோடு போர் பண்றாரு? ஷைத்தானோடு. ஒரு இமாம் துளுகையில அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் அது இமாமாக இருந்தாலும் சரி, மாமுமாக இருந்தாலும் சரி, ஷைத்தான் உள்ளே வருவான். இதயங்களிலே உள்ளே ஊடுருவி தேவையில்லாத எண்ணங்களை, வசுவாசாக்களை ஷைத்தான் போட்ட வண்ணமாக இருப்பான் என்ற அடிப்படையில இமாமு துளு வைக்கிறாரு, அதுக்கு பேர் என்ன? மெஹராபு. அப்ப மெஹராபு என்ற அந்த வார்த்தையை எதை சொல்லுதோ அப்படின்னு சொன்ன துளுகையில ஷைத்தான் கெடுப்பான். துளுகை என்ன செய்வான்? ஷைத்தான் கெடுப்பான். நம்ம என்ன செய்யணும்? அவனுடைய பேச்சை கேட்டு நாம் கெட்டு விடாமல் அவனோடு ஃபைட் பண்ணணும். அவனோடு ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிக்கணுமே தவிர, நம்ம வின் பண்ணுமே தவிர, ஷைத்தான் என்ன செய்ய விட்டுறக்கூடாது, ஜெயிக்க விட்டுறக்கூடாது என்பதற்கு இந்த மெஹராபு என்ற வார்த்தையே சான்று இல்லையா? அதை விட வேற ஒரு ஹதீஸ் ரொம்ப தெளிவா வருது. பாங்கோசையை கேட்டு விட்டால் ஷைத்தான் என்ன செய்வான்? விரண்டு ஓடுவான். முடிச்சவனையும் திரும்பி பள்ளிவாசலுக்கு வந்துடுவான். அதே மாதிரி காமத்து சவுண்ட ஷைத்தான் கேட்டா என்ன செஞ்சிருவான்? அந்த காமத்து சவுண்ட் கேட்காத தூரத்திற்கு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். எதுவரை அவன் போயிருவான் அப்படின்னு சொன்ன அந்த மாதிரின் கடைசியில லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ற வர அவன் வந்து வெகு தூரத்துக்கு போயிருவான். எப்போது அவர் இக்காமத்தை முடித்து விட்டாரோ ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? மறுபடியும் பள்ளிவாசலுக்குள்ள வந்துடுறான். பள்ளிவாசலுக்குள்ள வந்து யாரெல்லாம் துருவுறாங்களோ அவங்களுடைய இதயங்களிலே ஷைத்தான் ஊடுருவி உள்ள வருவானா? உள்ள வந்து ஷைத்தான் சொல்லுவானா? உதுகுறு கதா ஹதீசுடைய வார்த்தை, புகாரியுடைய ஹதீஸ், உதுகுறு கதா வதுகுறு கதா லிமாலம் எது குருவின் கபுல் உள்ளே வந்து கொண்டு அவன் தொழுதுகிட்டு இருப்பான். தொழுகையில் அல்ஹம்து சூரா வேறு பல சூறாக்கள் அவன் தொழுகையிலே சூறாக்களை ஓதி கொண்டிருப்பான், ருக்கு செய்து கொண்டிருப்பான், சுஜூது செய்து கொண்டிருப்பான், தஸ்பீஹாத்துகளை அதுக்காறுகளை இதுக்குறுகளை துவாக்களை தொழுகையாளி செய்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான் உள்ளே ஊடுருவி வந்து சொல்லுவானா உதுகுரு கதா, இதை இதை நினைச்சு பாரு, வதுகுரு கதா அதை நினைச்சு பாருப்பா, எப்படிப்பட்ட எண்ணங்களை ஷைத்தா போடுவானா அப்படின்னு சொன்ன, லிமாலம் எதுக்குரு மின் கபுல், தொழுகைக்கு முன்னால வராத எண்ணங்கள் எல்லாம், தொழுகைக்கு வராத ஞாபகங்கள் எல்லாம், தொழுகைக்கு முன்வராத சிந்தனைகள் எல்லாம் தொழுகைக்குள்ள என்ன செஞ்சேன் வந்துடும். தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்திருப்போம், யோசிச்சு பார்த்திருப்போம், அது ஞாபகத்துக்கு வராது. எப்ப ஞாபகத்துக்கு வரேன், அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் கட்டி விட்டால் ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? இத போடக்கூடிய ஆள் யாரு? ஷைத்தான் போடுறான். அப்ப ஷைத்தா என்ன செய்வா அப்படின்னு சொன்னா, தொழுகையில உள்ள வந்து இதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு பாரு என்று பல்வேறு எண்ணங்களை பல்வேறு ஊசலாட்டங்களை ஷைத்தான் தொழுகாயனுக்குள்ள போடுவான் என்று ஹதீஸ் வருது. அப்ப இந்த ஹதீஸ் தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்ன, தொழுகையாளிய வந்து ஷைத்தா என்ன செய்வான், கெடுத்தே தீர்வான். இன்னொரு ஹதீஸ் ஐயமா முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க, ஷைத்தானுடைய ஒரு குரூப்பை அல்லாஹ் நியமிச்சுக்கிறானா, அந்த குரூப்புக்கு பேர் என்னவா அப்படின்னு சொன்ன, ஹின்சப் என்று சொல்லக்கூடிய சில ஷைத்தான்கள். அந்த ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானுடைய வேலையே என்னவா அப்படின்னு சொன்ன, தொழுகையாளுடைய இதயங்களிலே ஷைத்தா உள்ள போய் அவங்களுடைய தொழுகையை வந்து கெடுக்கிறது, தேவையில்லாத எண்ணங்களை தேவையில்லாத ஊசலாட்டங்களை ஷைத்தான் போடுறது. அந்த ஷைத்தானுக்கு பேர் என்ன, ஹின்சப். ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான், ஒரு ஷைத்தான் குரூப் இதே மாதிரி எண்ணங்களை போடுமா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு தொழுகையிலே வந்துவிட்டால் அந்த ஹின்சபை எப்படி விரட்டி விடணுமான்னு சொன்ன, அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். தொழுகையிலே துழுதுகிட்டு இருக்கும் போது ஷைத்தானிய ஊசலாட்டம் வந்தா என்ன சொல்லணும், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால், உள்ளே வந்து புகுந்த ஷைத்தான் வெளியே போயிருவான், தொழுகையில வந்து இறையச்சத்தை குஷுவை வந்து அல்லாஹ் தந்துடுவான் என்று ஹதீஸ் வருது. அப்ப தொழுகையில வந்து ஒரு வகையாக ஷைத்தா வந்து கெடுப்பான், நம்ம அவருடைய பேச்சை கேட்டு கெட்டு போயிடாம நம்ம என்ன செய்யணும், ஷைத்தானோடு போராடணும், ஷைத்தானோடு போராடி நம்ம ஜெயிக்கணும். யாருடைய தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கிடுவான், யாருடைய தொழுகையை சுருட்டி மூஞ்சில வீசிடுவான்னு சொன்ன, யாருடைய தொழுகையிலே குஷு இல்லையோ, யாருடைய தொழுகையிலே உள்ளவச்சம் இல்லையோ, பயபக்தி இல்லையோ, அவங்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். யாரு பயபக்தியோடு துழுதாங்களோ அவங்களுடைய தொழுகை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிடுவான், ஏத்துக்கிடுவான். தெளிவா ஒரு ஹதீஸ் வருது, குர்ஆன் ஆயத்து வருது, திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா, பக்கராவுடைய 239வது வசனம், பக்கரா 2ல 239வது ஆயத்து. அந்த ஆயத்தை நீங்க எடுத்து பாருங்க, அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹாஃபிது அலா ஸலவாதி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன், ஹாஃபிது அலா ஸலவாதி எல்லா தொழுகைகளையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், வஸ்ஸலாத்தில் உஸ்தா குறிப்பாக நடுத்துலுகையாகிய அசரை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், வகூமு லில்லாஹி கானிதீன் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு துழுவுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். புகாரில் ஹதீஸ் வருது, இந்த வசனம் அருளப்படுவதற்கு முன்னால் ஆரம்பத்தில் அல்லாஹ் துலுகையை கடமையாக்கினா பாருங்க, நம்ம இன்னைக்கு இப்ப எப்படி இஷா தொழுதாமோ அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யல, துலுகையை கடமையாக்கல. துலுகையுடைய ஆரம்பத்தில் ஒரு விதமா அல்லாஹ் கடமையாக்கினா, பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டான், துலுகையில சில மாற்றங்களை சில சட்டத்திட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். உதாரணமா சொல்லுவதா இருந்தா, நம்ம எல்லாம் இன்னைக்கு இஷா துலுகை வந்து 4 ரக்அத் தொழுதும் இல்லையா, ஆரம்பத்தில் துலுகை அல்லாஹ் கடமையாக்கினானே, இஷாவுக்கு என்ன 4 ரக்அத்தா, இஷாவுக்கு வந்து 2 ரக்அத்து, லுஹருக்கு 2 ரக்அத்து, அசருக்கு 2 ரக்அத்து. அப்ப ஆரம்பத்தில் அல்லாஹ் துலுகையை கடமையாக்கியது லுஹருக்கு 2, அசருக்கு 2, மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 2, சுபுக்கு 2. அதனாலதான் ஹதீஸ் வரே, நீங்கள் பிரயாணத்திற்கு சென்று விட்டால் அல்லாஹ் பிந்தி கடமையாக்கிய அந்த 3வது 4வது ரக்அத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். யாரு பிரயாணத்துக்கு போயிடுறாரோ அவருடைய பிந்திய ரக்காத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், மன்னிச்சிடறான் என்றெல்லாம் ஹதீஸ் வருது. அப்ப ஆரம்பத்தில் அல்லாஹ் 2 ரக்அத்தை கடமையாக்கினா, பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், 2 பிளஸ் 2 நீங்கள் மாத்திக் கொள்ளுங்கள் என்று பிந்திய 2 ரக்காத்துகளை அல்லாஹ் பிறகுதான் கடமையாக்குனான் என நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க. அப்ப ரக்காத்து விஷயத்தில் எப்படி பிந்தி சில ரக்காத்துகள் அல்லாஹ் கடமையாக்கினானோ அதே மாதிரி ஆரம்பத்தில் சஹாபாக்கள் தொழுதாங்களே, சஹீஹுல் புகாரியவே நீங்க எடுத்து பாருங்க, ஆரம்பத்தில் சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்க, எப்படி தொழுகை அல்லாஹ் கடமையாக்கணும் அப்படின்னு சொன்ன சஹாபாக்கள் தொழுகையிலே பேசிக் கொண்டார்கள் அப்படி ஹதீஸ் வரும். இமாம் புகாரி சொல்லி காட்டுறாங்க, குன்னான தக்கல்லமு ஃபி ஹாஜத்தினா, சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்திகளை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. குன்னான தக்கல்லமு ஃபி ஹாஜத்தினா ஃபி ஸலா, நாங்கள் தொழுகையிலே எங்களுடைய சுய தேவைகளை பற்றி எல்லாம் பேசிக்கொள்வோம், தொழுகையில ஓதிக்கிட்டே இருப்போம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் என்று ஓதுவோம். ஒரு ஆள் வந்து சலாம் சொல்லுவாரு, சலாத்துக்கு என்ன சொல்லுவோம், நாங்க பதில் சொல்லுவோம், உட்காருங்கோம், டீ குடிங்கோம், மாலிகி யௌமித்தீன், ஈயாக்க நஅபுதுங்குவோம். திருப்பி ஒரு ஆள் வருவாரு, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோம், திருப்பி ஓதுவோம். அடுத்த ஒரு ஆள் வருவாரு, அவர்கிட்ட பேசுவோம், திருப்பி நாங்க ஓதுவோம். இப்படித்தான் நாங்கள் ஆரம்பத்திலே தொழுது கொண்டிருந்தோம். அல்லாஹ் தொழுகை எங்களுக்கு இப்படித்தான் அல்லாஹ் கடமையாக்கினான். நாங்கள் எதுவரை இப்படி தொழுதோம் என்று சொன்னால், எதுவரை சூரத்துல் பக்கராவுடைய இந்த 239வது ஆயத்து, வகூமு லில்லாஹி கானிதீன், உள்ளச்சத்தோடு நீங்கள் தொழுவுங்கள், பயபக்தியோடு நீங்கள் தொழுவுங்கள் என்ற வசனம் அருளப்படும் வரை நாங்கள் தொழுகையிலே பேசிக் கொண்டிருந்தோம். எப்போது இந்த வசனத்தை அல்லாஹ் அருளிவிட்டானோ நாங்கள் பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு நாங்கள் தொழ ஆரம்பித்து விட்டோம் என்ற செய்திகளை சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட தொழுகையாக நம்முடைய தொழுகை அமையணும் அப்படின்னு சொன்ன, வகூமு லில்லாஹி கானிதீன், தொழுகையில் நீங்கள் பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு தொழுவுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான. அப்படிப்பட்ட தொழுகையாக நம்முடைய தொழுகைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம தொழுகையுடைய அந்த ஹுஷூஅ பத்தி அல்லாஹ் சொல்லும் போது திருமறை குர்ஆன்ல 23வது அத்தியாயம், அந்த சூராவுக்கு பேரே சூரத்துல் முஃமினூன். 23வது சூரா எடுத்து பாருங்க, சூராவுக்கு பேரே என்ன, சூரத்துல் முஃமினூன். முஃமின் என்றால் யார், அவர்களுடைய தகுதிகள் என்ன, அவர்களுடைய பண்புகள் என்ன, அதாவது சொர்க்கவாசிகள், சொர்க்கவாசிகளுடைய தகுதிகளை பண்புகளை அந்த சூராவுல வந்து அல்லாஹ் பட்டியல் போடுறான். பட்டியல் போட்டு விட்டு கடைசி அல்லாஹ் சொல்லுவான், உலாயிக எரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், இவர்கள் எல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. அவங்களுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுடைய முதல் தகுதியை அல்லாஹ் இந்த சூராவுல சொல்லி காட்டும். அதாவது எக்ஸிட் என்ட்ரி எல்லாம் விசாவெல்லாம் அடிக்காம, டிக்கெட் எடுக்காம எங்க போய் சேர்ந்துருவோம், தக்பீர் எடுத்து தொழுதுகிட்டு இருப்போம், வீட்டுக்கு போயிருவோம், ஊருக்கு போயிருவோம், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஊசலாட்டங்கள் தொழுகையில வருது பாருங்க. இப்படி தொழுகையிலே வந்தா அவங்க தொழுகையை வந்து அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். நம்ம இன்னைக்கு பாக்குறோம், தொழுகையில வந்து இமாம் தடுமாறி போயிருவார் சில சமயத்துல, இஷாவுக்கு வந்து 4 ரக்காத்து, அவர் மறந்து விட்டு 3 ரக்காத்திலே உட்கார்ந்துருவாரு, அல்லது 5 ரக்காத்து என்ன செய்வாரு, எந்திரிப்பாரு. அப்படி தொழுகையிலே இமாம் தடுமாறி விட்டால் நம்ம பின்னால் நிற்கக்கூடிய மாமுங்கராகிய நம்ம என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி அவருக்கு ஞாபகம் ஊட்டணுமா இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இமாம தடுமாறுவாரு, 99% தொழுகையாளிகள் என்ன செஞ்சிருவாங்க, அவங்களும் சேர்ந்து எந்திரிப்பாங்க, அல்லது அவங்களும் சேர்ந்து உட்கார்றாங்க, ஏதோ 1-2 பேர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாங்களே தவிர மெஜாரிட்டி என்ன செய்யறது இல்ல, சுப்ஹானல்லாஹ் சொல்றது இல்ல, ஏன் சொல்றது இல்ல, அவருக்கு தெரியாது இது சரியான 3 ரக்காத்தா 5 ரக்காத்தா என்று, நமக்கே சரியா தெரியாதனால அந்த ஞாபகம் அந்த சிந்தனை இல்லாதனால நம்ம தருமாறுறோமா இல்லையா. அப்ப நம்முடைய தொழுகையில வந்து ரூஹானியத்து இல்லாம இருக்குது. இந்த ரூஹானியத்து இல்லாத தொழுகையினாலதான் தொழுகை வந்து கெட்டவைகளை விட்டு தடுக்க மாட்டேங்குது, ஹராமை விட்டு தடுக்க மாட்டேங்குது, ஆபாசத்தை விட்டு தடுக்க மாட்டேங்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம தொழுகையில வந்து அந்த உள்ளச்ச வேணும், அந்த ஹுஷூஓர் நீங்க துளுவரும் சொன்ன, நம்ம செய்யக்கூடிய சில காரியங்களை வந்து கட்டாயம் பண்ணணும். என்ன பண்ணணும், தொழுகையில வந்து ஹுஷூ வேணுமா, முதல்ல நம்ம என்ன நினைக்கணுமான்னு சொன்ன, தொழுகையில அந்த இறை ஓர்மை வருவதற்கு நம்ம நினைக்கணுமா, நம்ம வந்து அல்லாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம யாருக்கு முன்னால நிக்கிறோம், நம்ம அல்லாவுக்கு முன்னால நிக்கிறோம், நம்மளை வந்து அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஃபேமஸான ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட உட்கார்ந்து சில மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சபைக்கு வந்தாங்களா இல்லையா, வந்து சில கேள்விகளை அஹ்பிர்னி அனில் ஈமான் அஹ்பிர்னி அனில் இஸ்லாம் என்றெல்லாம் கேட்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. அதுல ஜிப்ரீல் கேட்ட ஒரு கேள்வி அஹ்பிர்னி அனில் இஹ்சான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இஹ்சானை பற்றி எங்களுக்கு அறிவித்து தாருங்கள், இஹ்சான் என்றால் என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்தை கேள்வி கேட்டாங்களா இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சானுக்கு பதில் சொல்றாங்க. இஹ்சானா என்னவா, அன்தஅபுதல்லாஹ கன்னக தராஹு ஃபைல்லம் தகும் தராஹு ஃபைன்னஹு யராக. இஹ்சான் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை தொழுவது. எப்படி தொழுவது, கன்னக தராஹு நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போல தொழுவது. இஹ்சான் சொன்னா நீ எப்படி தொழுவனே, அல்லாஹ்வை பார்ப்பது போல நீங்கள் தொழுவது. ஃபைல்லம் தகும் தராஹு ஃபைன்னஹு யராக, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அப்ப என் அருமைய சகோதரர்களே, தொழுகையில வந்து முதல்ல என்ன வேணே, இஹ்சான் வேணே. நம்மளை வந்து அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், தொழுகையில நினைக்கணுமா, நம்மளை வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு தவறு செய்யறோம், போலீஸ் கைது பண்ணுது, போலீஸ் கைது செஞ்சு குற்றவாளி கூண்டில ஏத்தும் போது போலீஸ் அதிகாரி விசாரிக்கும் போது அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு சாதாரணமா பதில் சொல்லுவோமா, அசால்ட் அடிப்போமா? ஒரு போலீஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கே நம்ம வந்து பயப்படுறோம், கரெக்டா பதில் சொல்றோம் அப்படின்னு சொன்ன அதே போலீஸ் நீதிமன்றத்தை நிறுத்தி விட்டால் நீதிபதி கேள்வி கேட்கிறாரே அதுக்கு எவ்வளவு பயந்து சரியா பதில் சொல்றோம், எந்த விதமான வார்த்தையை தடுமாற்றம் இல்லாம திணறாம ரொம்ப கரெக்டா சொல்றோமா இல்லையா. அப்ப நீதிபதிக்கு முன்னால ரொம்ப பயந்துகிட்டு கண்ணும் கருத்துமாக சரியா பதில் சொல்றோமே. அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான், தான் யார் என்று மக்களுக்கு பறைசாட்டுகிறான். அலைஸல்லாஹு பிஹக்கமில் ஹாகிமீன், அல்லாஹ் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி இல்லையா. சாதாரண போலீஸுக்கு முன்னால பயப்படுறோமே, சாதாரண நீதிபதிக்கு பயப்படுறோமே, அல்லாஹ் இப்படிப்பட்ட நீதிபதி. அலைஸல்லாஹு பிஹக்கமில் ஹாகிமீன், ஹாகிம்களுக்கெல்லாம் ஹாகிமாக நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக அல்லாஹ் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறானே. அப்ப என் அருமைய சகோதரர்களே, தொழுகையில வந்து ஹுஷூ வேணும் அப்படின்னு சொன்ன முதல்ல வந்து இஹ்சான் என்ன செஞ்சுக்கிறானே, தொழுகையில நினைச்சு பார்க்கணும். இஹ்சானா என்ன, நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு தொழுகையில வந்தா தொழுகையில ஹுஷு வருமா வராதா, நிச்சயமா தொழுகையில வரும். அப்ப தொழுகையில ஹுஷு வேணும்னு சொன்ன முதல்ல என்ன வேணும், இஹ்சான் வேணும். ரெண்டாவது என்ன வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தொழுகையில நம்ம நினைக்கணுமா, தொழுகையில நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம். நம்ம யாருக்கு முன்னால நிக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதாக உங்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே ஒரு ஹதீஸ் வரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவிக்கு வருவாங்க. மஸ்ஜிது நபவிக்கு அவங்க வந்து பார்த்தா மெஹராபு திசையில துளுவைக்கக்கூடிய அந்த மெஹராபு திசையில ஏதோ ஒரு சஹாபி தெரியாம தண்ணி, அதாவது என்ன செய்வாங்க, எச்சிய துப்பி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சஹாபி தெரியாம மிஹராபு திசையில எச்சிய துப்பி வச்சிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஹராபு திசைய பார்ப்பாங்க. மிஹராபுல பார்த்தா ஏதோ ஒரு சஹாபி எச்சிய துப்பி வச்சு அந்த எச்சி, அந்த காரை எச்சிங்கிற பாருங்க, அந்த காரிய சலிமாரி வரக்கூடிய எச்சி, அந்த எச்சிய துப்பி வச்சு அந்த எச்சி வந்து காஞ்சிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, யாரு இந்த எச்சிய துப்புனது, மிஹராபு திசையில எச்சி துப்பிய சஹாபி யாரு என்று கேள்வி கேட்பாங்க. சஹாபாக்கள்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அமைதியா இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய கரங்களால அந்த காஞ்சி போன எச்சி இருக்கு பாருங்க, அந்த சளி எச்சி, அதை சுரண்டி எடுத்து பள்ளிவாசல வந்து சுத்தப்படுத்துவாங்க. பள்ளிவாசலை சுத்தப்படுத்தி விட்டு சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், இன்னல்லாஹ கிபல அஹதிக்கும், என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான். எனவே நீங்கள் எதிர் திசையிலே எச்சி துப்ப வேண்டாம். எதிர் திசையிலே எச்சி துப்புவது யாரை நோக்கி துப்புறது, அல்லாஹை நோக்கி துப்புவதாக இருக்கிறது. அதை அல்லாஹை இழிவுபடுத்துவது, அல்லாஹை கேவலப்படுத்துவது. எனவே நீங்கள் தொழுகையிலே நாம் அல்லாஹுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம், நமக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்ற எண்ண துலுகையில வரட்டும் ஹதீஸ் வருது. என் அருமை சகோதரர்களே, நாம் தக்பீர் கட்டிவிட்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் எந்த எண்ணம் வரணே, நமக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான், நம்ம அல்லாஹுக்கு முன்னால நின்றுகிட்டு இருக்கிறோம் என்ற எண்ணம் வந்தால் துலுகையில குஷு வருமா வராதா? நிச்சயமா வரும். அதே மாதிரி மூணாவது என்ன நினைக்கணுமா அப்படின்னு சொன்னா, நம்ம துலுகையில வந்து ஓதுறமா இல்லையா, ஓதக்கூடிய சூறாக்கள், தஸ்பீஹாத்துகள், அதுகாறுகள், துஆக்கள் இதெல்லாம் என்னவா அப்படின்னு சொன்னா, நாம் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறோம். துலுகையில ஓதுறமே அது என்ன இது, நாம் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறோம். அப்படியே ஒரு ஹதீஸ் வரே, இதா சல்லா அஹதுக்கும் யுனாஜி ரப்பஹு, உங்களிலே ஒருவர் துலுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன். அவர் யார்கிட்ட பேசுறாரே, அவர் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருப்பது மாத்திரம் அல்ல, அவருடைய பேச்சை அல்லாஹ் கவனமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவர் என்னத்தை அல்லாட்ட கேட்கிறாரோ, எது அல்லாட்ட ஓதுறாரோ, அது அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். அவன் கேட்டுக்கொண்டு மாத்திரம் அல்ல, ஒரு அடியான் துலுகையிலே அல்லாஹ்விடத்திலே பேசினால் அதற்கு அல்லாஹ் பதிலும் தருகிறான். அப்படியே ஹதீஸ் வருது. இமாம் புகாரி பதிவு பண்றாங்க, அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சஹாபி அபூ ஹுரைரா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நீங்கள் துலுகையிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் நீங்கள் ஓதக்கூடிய சூறாக்களை அல்லாஹ் கேட்பது மாத்திரம் அல்லாமல் அதற்கு அல்லாஹ் பதிலும் சொல்லுவான். எப்படி சொல்லுவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவானா, அஸ்ஹமிதனி அபுதி, என் அடியார் என்னை புகழ்ந்து விட்டான். யாரு துலுகையில ஓதினாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எந்த துலுகையா இருந்தாலும் சரி, துலுகையிலே தக்பீர் கட்டிவிட்டு அல்ஹம்து சூராவை ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அல்லாஹ் என்ன செய்யறான், ஹமிதனி அபுதி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று பதில் சொல்வாராம். அடுத்த ஆயத்து என்ன, அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதினால் அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்வானா, அஸ்னா அலையா புதி, என் அடியான் என்னை அதிகமாக புகழ்ந்து விட்டான் என்று அது அல்லாஹ் பதில் சொல்லுவான். மாலிக் யௌமித்தீன் என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்வானா, மஜ்ஜதனி அபுதி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்வான். நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லும் போது அதற்கு அல்லாஹ் பதில் சொல்வானா, இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் அதில் உள்ள உறவாக இருக்கிறது, யா அல்லாஹ் நாங்க வந்து உன்னையே வணங்குறோம், நாங்க வந்து உன்னிட்டையே உதவி தேடுறோம் என்று அல்லாஹ் சொல்லும் போது, நம்ம சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லுவான், நம்ம வந்து படைக்கப்பட்ட அடிமைகள், நம்ம வந்து படைக்கப்பட்ட அடிமைகள், தேவை உள்ளவர்கள், அவன் படைத்த ரப்பு அவன் ஹாலிக்கு, அவன் சொல்லுவான இதுதான் எனக்கு உனக்கு மத்தியில் உள்ள உறவு. வலி அபுதி மாசால், என் அடியாரின் இடத்திலே எதை கேட்கிறாரோ அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், மன்னிக்க வேண்டுமா, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, என் மீது அன்பு காட்டுவாயாக, இவனுடைய நோய்களை நீக்குவாயாக, இவனுடைய கஷ்டங்களை போக்குவாயாக, எனக்கு வரக்கத்தை தருவாயாக என்று துலுகையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா பைனி வ பைன அபுதி வலி அபுதி மாசல், என் அடியான் இடத்திலே எதை வேண்டுகிறானோ, எதை கேட்கிறானோ அதை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நேரான பாதையிலே எங்களை நடத்துவாயாக என்று சொல்லும் போதும் அதற்கும் அல்லாஹ் வலி சொல்லுவானா, வலி அபுதி மாசல், என் அடியான் என்கிட்ட எதை கேட்கிறானோ அதை என்ன செஞ்சிருவேன், அவனுக்கு நான் கொடுத்துருவேன் என்று சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, துலுகையில எந்த என்ன வரணே, நம்ம தக்பீர் கட்டி ஓதுறோம்னு சொன்ன, நம்ம ஓதக்கூடிய அந்த ஆயத்தை அந்த சூறாவை அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கறது மட்டுமில்ல, அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கு என்ன சொல்றான், பதில் சொல்றான். எப்படி பதில் சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போது அந்த அல்லாஹ்வுடைய பதில் நம்ம காதல வந்து ஒலிக்கவே, ஹமீதனி அபுதி, அர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்னா அலைய அபுதி, மாலிக் யௌமித்தீன், மஜ்ஜதனி அபுதி, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், ஹாதா பைனி வ பைன அபுதி வலி அபுதி மாஸல், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், என்று சொல்லும் போது வலி அபுதி மாசால் என்று அல்லாஹ்வுடைய அந்த பதிலை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு அதற்குரிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத, எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்து சூரா எப்படி ஓதுவாங்க, சரசரன்னு ஓதிராம ஆயத்து ஆயத்தா ஓதுவாங்க. ஒரு ஆயத்து ரெண்டு ஆயத்தை சேர்த்து விட்டுற மாட்டாங்க, ஒரு ஆயத்தை ஓதி மூச்சு விடுவாங்க, ரெண்டாவது ஆயத்தை ஓதி மூச்சு விடுவாங்க, மூணாவது ஆயத்தை ஓதி மூச்சு விடுவாங்க. அப்ப எப்படி அவங்க ஓதுவாங்களா? ஒவ்வொரு ஆயத்து ஓதுனவனையே அந்த அல்லாஹ்வுடைய பதில் சொல்வது போன்று அவர்கள் கேட்பார்கள். அடுத்த ஆயத்தை ஓதுவாங்க, அல்லாஹ்வுடைய பதிலை கேட்கிற மாதிரி நினைப்பாங்க. மூணாவது ஆயத்தை ஓதுவாங்க, அல்லாஹ்வுடைய பதிலை கேட்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்ப என் அருமைய சகோதரர்களே, நம்மளுடைய தொழுகையில நம்ம தொழுகும் போது நம்ம ஓதக்கூடிய சூறாக்களை வசனங்களை அதுக்காரர்களை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், அதுக்கெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் என்ற எண்ணம் தொழுகையில் இருந்தால், தொழுகையில வந்து இறையச்சம் கெட்டு போகுமா, குஷு இல்லாம போகுமா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ் வந்து கேட்கிறான், அல்லாஹ் வந்து பாக்கிறான், அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பதில் சொல்றான் என்ற எண்ணத்தை நீங்கள் தொழுகையிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நம்ம தொழுகையில அந்த இறையச்சத்தை குஷுவா உருவாக்கணும்னு சொன்ன சீக்கிரமா பள்ளிவாசலுக்கு போயிடும். லேட்டா நம்ம பாக்குறோம், பாங்க சொல்லுவாங்க, அதான் நம்ம எல்லாம் ஏகத்துவங்குவோம், தௌஹீதுங்குவோம், தௌஹீது என்று நாம் பேசிக்கொண்டு இருப்போமே தவிர பாங்க சொல்லப்படே. பாங்க உடைய சத்தம் என்ன, ஹையால சலா, ஹையால ஃபலா, துலுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் பாருங்கள் என்றெல்லாம் சொல்லும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பள்ளிவாசலுக்கு பக்கத்து போக மாட்டோம், ஒழுங்கு செய்ய போக மாட்டோம். எப்ப நம்ம வந்து பள்ளிவாசலுக்கு ஓடுவோம், காமன் சொல்லுவாங்க, காமன் சொல்லிட்டா காமன் சொல்லிட்டாங்க என்ற காமத்து சவுண்ட கேட்டு தான் பள்ளிவாசலுக்கு போவோமே தவிர பாங்கு சவுண்ட கேட்டு என்ன செய்யறது இல்ல, பள்ளிவாசலுக்கு போறது இல்ல. என் அருமைய சகோதரர்களே, பாங்கு உடைய ஓசையை கேட்டு நீங்கள் சீக்கிரமாக உது செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு போய் ரெண்டு ரக்காத்தையும் நாம் தொழுது விட்டு தொழுகைக்காக அந்த ஃபர்து தொழுகைக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருப்போமா இல்லையா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாம் காத்து கொண்டு இருக்கும் போது நமக்காக மலக்கணி செய்வாங்க, துவா செய்வாங்க, ஹதீஸ் இருக்கா இல்லையா? நீங்கள் தொழுகைக்காக காத்து கொண்டிருந்தால் உங்களுக்காக வழக்கமார்கள் துவா செய்வார்கள். துவா செய்வது மாத்திரமல்ல, இந்த அடியான் தொழுது கொண்டிருந்தான் என்று உங்களுடைய கணக்கில் நன்மைகளை பதிவு செய்வார்கள் என்று ஹதீஸ் வருது. அப்ப ஆரம்பத்தில் சீக்கிரமா போய் சுன்னத்துகளை தொழுது விட்டு கேட்க வேண்டிய துவாக்கள் ஒரு ஹதீஸ் வரு, யாரு பாங்குக்கும் இகாமத்துக்கு மத்தியில் அத்துவாவு லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமா, அபூதாவுடைய ஹதீஸ், அத்துவாவு நிச்சயமாக துவாவை பொறுத்தவரை லா யுரத்து, அதை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான், அதை அல்லாஹ் ரத்து செய்ய மாட்டான். எந்த துவாவை, பைனல் அதானி வல் இகாமா, எந்த துவா அதானுக்கும் இகாமத்துக்கு மத்தியில் கேட்கப்படுகிறதோ அந்த துவாவை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான், அந்த துவாவை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்குது. இதே மாதிரி ஹதீஸ்களை பார்த்து பாங்குக்கு இகாமத்துக்கு மத்தியிலேயே நம்ம பள்ளிவாசலுக்கு போய் கேட்கக்கூடிய துவாக்களை கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு தொழுகையில போய் ஜாயிண்டாவும் வைங்கள, தொழுகையில போய் ஜாயிண்டாவுனா மனசுக்கு ஒரு வகையான அமைதி கிடைக்கும், ஒரு வகையான நிம்மதி கிடைக்கும். அந்த அமைதி அந்த நிம்மதி எதை தரும், தொழுகையில அல்லாஹ்வுடைய பயத்தை தரும், அல்லாஹ்வுடைய குஷுவை தரும். அப்படி இல்லாமல் நாம் தாமதமாக லேட்டா போற பாருங்க, ஹரிபரியா ஓடுற பாருங்க, இமாம் ருக்குவுக்கு போயிருவாரு, ரெண்டாயிரம் காத்து மூணாயிரம் காத்தா இருக்கு, அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னால சீக்கிரமா ஓடணும், ருக்குவல போய் சேர்ந்துக்கிறனே என்று ஓடுகிறோமா இல்லையா? வேக வேகமா போய் அந்த ருக்குவல போய் சேர்றோமே. இதை பத்தி தெளிவாவே ஹதீஸ் வருது, நீங்க இப்படி வேகமா போய் என்ன செய்ய வேண்டாம், ருக்குவில் சேர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன் சேர்ந்து கொள்ள வேண்டாம், வேகமா ஓடுறீங்க, மூச்சு வாங்க, இலக்கி அப்ப மூச்சு வாங்கும் போது ஓதக்கூடிய துவாக்கள்ல உங்களுக்கு ஓர்மை வருமா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமா, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, துருகையில் அந்த அல்லாஹ்வுடைய ஓர்மை வரணும்னு சொன்னா சீக்கிரமா நீங்க பள்ளிவாசலுக்கு போய் பாருங்க, அந்த துருகையில் என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய ஓர்மை வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம துருகக்கூடிய அந்த துருகையில நிதானமா துருவோம், ஓதக்கூடிய சூறாக்களை ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகளை வேக வேகமா ஓதாம அவசரம் தொழுகையில காட்டாம நீங்க தொழுகைய வந்து நிதானமா நீங்க தொழுது பாருங்க. அந்த நிதானமான தொழுகையில என்ன வரும், அல்லாஹ்வுடைய பயம் கிடைக்கி. தெளிவாவே ஒரு ஹதீஸ் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுது விட்டு மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி அதிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். சில சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே தாமதமாக வந்த ஒரு சஹாபி, அவர் துழுவார், துழுகையை வந்து சீக்கிரம் சீக்கிரமா துழுவாரு. அவர் சீக்கிரமாக துழுது விட்டு ரசூல்லாக்கு வந்து, யார ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுவாங்க. அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று சலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு என்ன பதில் சொல்லுவாங்க, இர்ஜே ஃபஸல்லி ஃபின்னக லம் துஸல்லி, நீங்கள் திரும்பி போய் மறுபடியும் துழுவுங்கள், நீங்கள் துழுத துழுகை துழுகையா இல்லைன்றவாங்க. அவர் துழுதுபுட்டு வந்திருப்பாரு, துழுதுபுட்டு வந்த சஹாபியை பார்த்து நீங்க துழுது வந்து துழுகையே இல்ல, திருப்பி போய் துழுவுங்க என்று சொல்லுவாங்க. அதை கேட்ட அந்த சஹாபி அதே சேம் துழுகைய ரெண்டாவது என்ன செய்வாரு, துழுவாரு, அதே மாதிரி வேக வேகமா துழுவாரு, துழுதுபுட்டு ரசூல்லாட்ட வருவாரு, சலாம் சொல்லுவாரு. சலாம் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சேம் பதில சொல்லுவாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபின்னக லம் துஸல்லி, நீங்க மறுபடியும் போய் துழுவுங்க, நீங்கள் துழுதது துழுகையே இல்லை என்று சொல்லுவார்கள். அதை கேட்ட அந்த சாபி திருப்பி என்ன செய்வார், அதே துழுகைய மூணாவது தடவை துழுவாரு, அதே மாதிரி வேக வேகமா துழுவாரு, துழுது விடுவது ரசூலாவுக்கு சலாம் சொல்லுவாரு. சலாத்துக்கு பதில் சொன்ன இவங்க அதே பதில, திருப்பி போய் நீ துழுவுப்பா, நீ துழுது வந்து துழுகையே இல்ல, இந்த துழுகைய வந்து அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டா என்று சொன்னாங்களா இல்லையா. அதை கேட்ட அந்த சஹாபி பதறி போய் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இதைவிட அழகான முறையில, இதைவிட சிறந்த முறையில என்னால் துள தெரியாது. நான் துழுகையிலே ஏதேனும் தவறுகள் விட்டிருந்தால் அந்த தவறுகளை சுட்டி காட்டுங்கள், என்னுடைய தவறுகளை திருத்துங்கள் என்று அந்த சஹாபி கோரிக்கை வைப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு பதில் சொல்லுவாங்க, நீங்கள் துழுகையிலே வேகம் காட்ட வேண்டாம், துழுகையில் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம், கோழி குத்துவது போன்று நீங்கள் துள வேண்டாம். அதாவது திருடன் யார் என்று சொன்னால், எவன் துழுகையிலே திருடுகிறானோ அவனே மிகப்பெரிய திருடனாக இருக்கிறான் என்று சொல்லி துழுகையில் நிதானம் இருக்கட்டும், நீங்கள் ஓத வேண்டிய சூறாக்களை, ஓத வேண்டிய திக்ருகளை, ஓத வேண்டிய அதுக்காரர்களை, துஆக்களை நிறுத்தி நிதானமாக நீங்கள் துழுவுங்கள் என்று சொன்னாங்களா இல்லையா. அப்ப என் அருமைய சகோதரர்களே, துழுகையில வந்து அந்த அல்லாஹ்வுடைய பயம் வரணும்னு சொன்னா எப்படி துழுவனே, நிதானமா ஓதணும், நிதானமான தஸ்பீஹாத், நிதானமான துஆ, நிதானமான ذிக்ரு. அப்ப துழுகையில அந்த நிதானத்தை நாம் கையாண்டால், நிதானத்தை மேற்கொண்டால் அந்த துழுகையில வந்து அல்லாஹ்வுடைய பயம் வரும், அந்த துழுகையில வந்து குஷு வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க பாருங்க, கதாஃபுல் அல் மூமினூன் சொல்லி காட்டுறானே, அந்த மூமினாக நம்ம ஆக முடியும் குறத்துக்கு இந்த செய்திகளை வந்து சான்று. அது மட்டும் இல்லாம நம்முடைய துழுகையில வந்து குஷு வரணும், அல்லாஹ்வுடைய பயம் வரணும், அல்லாஹ்வுடைய ஓர்மை வரணும், அந்த துழுகையை அல்லாஹ் அங்கீகரித்து துழுகைக்கு பகரமாக அல்லாஹ் சுல்கத்தை தர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய துழுகையில குர்ஆனை ஓதுகிறோமா இல்லையா, அதை முடிந்த அளவுக்கு அந்த அர்த்தத்தை புரிந்து குர்ஆன் ஓதினாலும் சரி, அல்லது ருகூல ஓதக்கூடிய தஸ்பீஹ், சுஜூதில் ஓதக்கூடிய தஸ்பீஹ், அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய அந்த அத்தஹியாத், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அர்த்தத்தை புரிந்து நீங்கள் ஓதிப்பாருங்கள் துழுகையில, அல்லாஹ்வுடைய பயம் வந்து நிச்சயமா மேலும். அல்ஹம்து துழுகையில எல்லா துழுகையிலையும் எல்லா ரக்காத்திலையும் எதைத்தான் ஓத போறோம், அல்ஹம்து சூரா ஓதுவோமா இல்லையா, அஞ்சு வேளை துழுகையிலையும் எல்லா ரக்காத்திலையும் அல்ஹம்து ஓதாத துழுகை இருக்குதா, அல்ஹம்து ஓதாத ரக்காத் இருக்குதா, எவ்வளவு பேருக்கு அல்ஹம்து உடைய அர்த்தம் தெரியும். அப்ப என் அருமைய சகோதரர்களே, அல்ஹம்து உடைய அந்த அர்த்தம் இருக்கு பாருங்க, அர்த்தத்தை புரிந்து நீங்க ஓதினால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் என்று ஒவ்வொரு வசனங்கள் வசனங்களாக, ஆயத்துகள் ஆயத்துகளாக நீங்கள் ஓதும் போது அந்த அர்த்தத்தை புரிந்து நீங்கள் ஓதினால் துழுகையில வந்து அல்லாஹ்வுடைய பயபரே. அதே மாதிரி நீங்க அல்ஹம்து சூரா ஓதிப்புட்டு அதுக்கு பிறகு துணை சூரா ஓதுவதாக இருந்தால், பெரிய சூராக்களை ஓத போறோமா, சூரத்துல பக்கரா ஓதுவோமா, ஆல இம்ரான் ஓதுவோமா, அதெல்லாம் நம்ம ஓத மாட்டோம், அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு நமக்கு. நமக்கு பல பேருக்கு வந்து குர்ஆனை பார்த்தே ஓத தெரியாது, பார்த்து ஓத தெரியாத இந்த சமுதாயத்திற்கு பக்கராவை பார்க்காம ஓத தெரியுமா, என்னைக்கு நம்ம பக்கராவை பார்க்காம ஓதுறோமோ அன்னைக்குதான் கியாமத். அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டு ஒருவேளை பக்கராவை, எனக்கு தெரிஞ்ச ஒரு திருச்சில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர்கிட்ட ரொம்ப அன்பா ரொம்ப பழகுவாரு, ஒன்னா சும்மா ஜாலியா என்கிட்ட கிண்டலா சொல்றாரு, எனக்கு தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டா என்ன அறியாம வரக்கூடிய அடுத்த சூரா எது அப்படின்னு சொன்னா இன்ன ஆயத்தைனா கலக்கு ஊத்தர் அல்ஹம்து சூரா ஓதி பிடிப்பாரா முடிச்சு போட்டு அடுத்த சூரா இதான் வாயில வருமா சூரத்துல கௌசர் தான் எனக்கு வாயில வரு கௌசர் ஏன் வாயில வருது அதான் ரொம்ப சின்னஞ்சிறிய சூரா சில சக்கியங்கள ஓதி முடிச்சதெல்லாம் பெரிய சூரா வாயில வராது அது மட்டும் இல்லாம பெரிய சூரா மனப்பாடமாவும் இருக்காது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதுறோம் சின்னஞ்சிறிய ஒரு சில சூறாக்களா தான் மனப்பாடம் பண்ணி வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அந்த சூறாவுடைய அர்த்தத்தை என்ன செய்யணும் நாம் புரிந்து தர்ஜுமா இருக்கா இல்லையா ஒவ்வொரு தர்ஜுமாவை நீங்க பார்த்து இந்த இன்னாவை நீங்க ஓதினாலும் இன்னா அல் கௌசர் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இந்த அர்த்தத்தை பார்த்து அர்த்தத்தை புரிந்து நாம் தொழுகையிலே ஓதினால் தொழுகையில இறையச்சம் வருமா இல்லையா அதே மாதிரி தொழுகையில எல்லா ருகூலையும் எதா ஓதுவோம் சுபஹான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் அலீம் அதை தாண்டி வர தஸ்பீஹ் இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா தொழுகையில ருகூல சுபஹான ரப்பியல் அலீம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீங்க அதான் ஓதுவீங்கன்னு தெரியும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்ன ருகூல சுபஹான ரப்பியல் அலீமை தாண்டிய வேற தஸ்பீஹாத்திகள் ஹதீஸுகள் இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா இருக்கலாம் இல்லையா இருக்குது இதை தாண்டிய தஸ்பீஹ் என்ன செய்யுது தொழுகையில இருக்கு உதாரணமா சொல்வதா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கிய கடைசி சூரா இது சூரத்துன் நஸ்ர் இல்லையா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா தான் கடைசியாக இறங்கிய சூரா அந்த சூரத்துன் நஸ்ர்ல அல்லாஹ் என்ன சொல்வான்னு சொன்னா மக்காவுடைய வெற்றியை அல்லாஹ் சொல்லி காட்டுவா அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டால் வராய் தன்னாச நீங்கள் மக்களை பார்ப்பீர்கள் எது குலூன பீதீன் இல்லாஹி அஃவாஜா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைந்த வண்ணமாக நீங்கள் மக்களை பார்ப்பீர்கள் அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய வெற்றி அடைத்து விட்டால் ஃபஸப்பிஹ் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் வஸ்தக்ஃபிருஹு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் இன்னஹு கான தவ்வாபா நிச்சயமாக அவன் தௌபாக்களை பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டானே அப்ப அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன ரெண்டு வேலையை அல்லாஹ் சொல்றான் முதல்ல தஸ்பீஹ் பண்ணுங்க இரண்டாவது பாவ மன்னிப்பு கேளுங்க ஃபஸபிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு நீங்கள் தஸ்பீஹையும் செய்யுங்கள் இஸ்திக்ஃபாரும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டானே இந்த சூரா எப்போது அருளப்பட்டதோ அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே அவர்கள் ருகூவுக்கு சென்று விட்டால் ருகூவில அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் எந்த வார்த்தையை ஓதுனாங்களா அப்படின்னு சொன்னா இமாம் புகாரியே இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவிற்கு பிறகு ஃபீ ருகூஇஹி வ சுஜூதிஹி தான் செய்த ருகூஇலும் தான் செய்த சுஜூதிலும் இந்த துஆவை ஓதினார்கள் என்ன அர்த்தம் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக யா அல்லாஹ் உன்னுடைய ஹம்தை கொண்டு உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் புகழ்ந்த வண்ணமாக இருக்கிறேன் அல்லாஹு மக்ஃபிர்லி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக அவ தஸ்பீஹ் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ரெண்டாயிரம் பண்றாங்க இஸ்திக்ஃபார் செய்யறாங்க அப்ப என் அருமைய சகோதரர்களே ருக்குல வந்து சுபஹான ரப்பியல் அலீம் ஓதுன பாருங்க அதை தாண்டி இதே மாதிரி துஆக்களை ஓதணும் ஓதனங்கிறது மட்டும் இல்லாம சுபஹான ரப்பியல் அலீமுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் தெரியுமா சுபஹான என்று சொன்னால் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் பரிசுத்தம்னா எந்த வகையில சுத்தம் இந்த நம்ம அழுக்குங்கிற பாருங்க இந்த அழுக்கிலிருந்து இந்த சுத்தத்தை அல்லாஹ் சொல்ல வரல அல்லாஹ் எந்த சுத்தத்தை சொல்ல வர்றா அப்படின்னு சொன்ன ஷிர்கை விட்டும் ஈடு இணையை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ்வுக்கு நிகராக வேற யாருமே இல்லை அவன் தான் படைத்தவன் அவன் தான் பாதுகாக்கக்கூடியவன் அவன் தான் அழிக்கக்கூடியவன் அவன் தான் ரிசுக் தரக்கூடியவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாருமே இல்லை என்ற இந்த தௌஹீதை இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சுபஹான அல்லாஹ் அந்த அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அவனுக்கு நிகராக வேற எந்த கடவுளை வேற எவனை இலையும் நீங்கள் இணை வைத்து விடக்கூடாது என்ற அடிப்படையில அல்லாஹ் பரிசுத்தமானவன் சுபஹான ரப்பி அல் அலீம், ரப்பி என்று சொன்னால் என்னுடைய ரப்பு, அலீம் என்று சொன்னால் கண்ணியமான என்னுடைய ரப்பு மிகவும் பரிசுத்தமானவன், கண்ணியமான என்னுடைய ரப்பு மிகவும் பரிசுத்தமானவன், கண்ணியமாகிய என்னுடைய ரப்பு மிகவும் பரிசுத்தமானவன் என்பதை நீங்கள் அர்த்தத்தை புரிந்து ஓதினால் துலுகையில் அல்லாஹ்வுடைய பயம் வருமா இல்லையா? அதே மாதிரி சுஜூதுல போறோம், தஸ்பீஹ் செய்யறோம், அர்த்தத்தை புரியணும் எல்லா துலுகையிலையும், தஷஹுதுக்கு போறோம், தஷஹுதுல அத்தஹியாத்த தவிர வேற எதை ஓத போறோம், வேற எதை ஓதணும் அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டமாக்கே அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸல அதை ஓத போறோம். அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. துலுகைங்கிற புக்கு இருக்கு எல்லார்ட்டையும், அந்த புக்கு இருக்கும் நம்புறேன். துலுகைங்கிற புக்கு ஒன்னு ரெண்டு புக்கு இல்ல, நம்ம நாட்டில் எழுதப்பட்ட புத்தகமா இருந்தாலும் சரி, இந்த நாடுகள்ல ஜாரியாத்துல எழுதப்பட்ட புத்தகமா இருந்தாலும் சரி, அந்த புத்தகம் அந்த புக்குகள் உங்களுடைய கைகள் இருக்கலாம். அதே மாதிரி ரியாது சாலிஹீன், புலூகுல் மராம், சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம், ஜாமியா திருமிதி எல்லா கையில இருக்கலாம். அவ கிதாபுகளை ஹதீஸ் நூல்களை வாங்கி அடுக்கிறோமே தவிர அதை படிக்கிறது இல்ல. என் அருமைய சகோதரர்களே, அத்தஹியாத்தை நீங்க புரிஞ்சு பாருங்க, சலவாத்தை புரியுங்க, அதுக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த பாவமணிப்பு கேட்கிறோம் பாருங்க. நாலு விஷயத்தொற்று அல்லாட பாதுகாப்பு தருவோமே, எந்த நாளு? கபருடைய அதாபு, அதே மாதிரி நரகத்தின் அதாபு, தஜ்ஜாலுடைய சூழ்ச்சி, குழப்பங்கள், ஃபித்ராக்கள், அதுகளை விட்டு பாதுகாப்பு தேடுறோம், கரண் சுமையை விட்டு பாதுகாப்பு தேடுவோம், பாவங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவோம், அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம். அப்ப தொழுகையில் ஓதக்கூடிய எந்த சூறாக்களாக இருந்தாலும் சரி, எந்த தஸ்மீஹாத்துகளாக இருந்தாலும் சரி, அறுத்தத்தை புரிந்து அறுத்தத்தை உணர்ந்து நாம் துலுகையிலே ஓதினால் நிச்சயமா நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பயம் கட்டாயமா. நம்ம துலுகையை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டோம், கவனம் வந்து ஊருக்கு போயிடாது, துலுகை ரக்காத்துகளை தடுமாற மாட்டோம். ஷர்த் என்ன? ஆயத்துகள் தஸ்பீஹாத்துகளை வந்து நீங்க புரிஞ்சு ஓதுன. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துலுகையில அவர்கள் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டிவிட்டு பல்வேறு சூறாக்களை ஓதும் போது அழுவார்கள், அழுதார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கா இல்லையா? என் அருமைய சகோதரர், நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன சொன்ன, நம்மல்ல பல பேருக்கு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, இப்ப ஏறக்குறைய 50 வயது என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளாக நாம் துழுது கொண்டிருப்போம். என்றைக்காவது துலுகையில நமக்கு அழுகை வந்திருக்கிறதா? நாம் அழுதிருக்கிறோமா? கண்ணீர் சிந்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துலுகையிலே அழுதார்கள். எந்த அளவுக்கு அதிச வரேன், அவர்கள் அழுவார்கள். எப்படி அழுதாங்களான்னு சொன்னா, தேமி தேமி அழுதாங்க. சஹாபாக்கள் அதை வந்து உதாரணமா சொல்லி காட்டுறாங்க. ஆட்டுக்கல் இருக்கு பாருங்க, ஆட்டுக்கல்ல மாவை போட்டு அரிசியை போட்டு ஆட்டுறோம் பாருங்க, அரிசியை போட்டு நம்ம அதை ஆட்டும் போது அந்த அரிசி மாவா போன பிறகு நம்ம ஆட்டுவோமே, அப்ப அந்த ஆட்டுக்கல்ல ஆட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி அந்த கொதக் கொதக் ஒரு மாதிரி சவுண்ட் வரும். அப்ப ஆட்டுக்கலை நம்ம ஆட்டும் போது சவுண்ட் வருது பாருங்க, அதே மாதிரியான சத்தத்தை நபிகள் நாயகம் தொழுது கொண்டிருப்பார்களே அப்போது நாங்கள் கேட்போம். அது எந்த சத்த? அவருடைய அழுகுரலாக இருந்திருக்கிறது என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் தொழுவார்கள், அவர்கள் தொழும் போது அவங்க வந்து அழுவாங்க, அழுதாங்க. எப்படி அழுதாங்களா? சஹாபாக்கள் உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்து அதற்கு கீழே அடுப்பை நெருப்பை மூட்டி விட்டால் நெருப்பு எரியுது பாருங்க, அந்த தண்ணி வந்து கொதிக்குமே, தண்ணி கொதிக்கும் போது என்ன சத்தம் வருமோ அதே சத்தத்தை நபிகள் நாயகத்துடைய வயிற்றிலிருந்து வருவதை நாங்கள் துலுகையிலே கேட்போம். பல்வேறு சூறாக்களை ஓதும் போது நபிகள் நாயகம் அழுதார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோமே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சொர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர துலுகையில் அழுதாங்களே, நமக்கு துலுகையில வந்து அழுக வரமாட்டுக்குது, என்ன காரணம்? புரியறது இல்ல, ஓதக்கூடிய சூறாக்கள் தஸ்பீஹாத்துகள் புரிவது இல்லை. அது மாத்திரமல்ல, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க, அவங்களுடைய துலுகையை படிச்சு பாருங்க, பல்வேறு சஹாபாக்கள் துலுகையில் அழுதிருக்கிறார்கள். அழுதது மாத்திரமல்ல, சில சஹாபாக்கள் சில சூறாக்களை திரும்ப திரும்ப ஓதுவார்கள். திருமறை குர்ஆனில் கடைசியாக அருளப்பட்ட சூரா என்பது, கடைசியாக அருளப்பட்ட வசனம் என்பது சூரத்துல் பக்கராவுடைய வசனம். சூரத்துல் பக்கராவுல 281வது வசனம். பக்கரா, பக்கரா எத்தனாவது சூரா? 8வது சூரா, 2. அப்ப சூரத்துல பக்கரா வந்து 2வது சூரா. அந்த இரண்டாவது சூராவுடைய 281 ஆயத்தை எடுத்து பாருங்க, அதான் கடைசியாக இறங்கிய ஆயத். அந்த ஆயத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ஒரே ஒரு வாரம் தான் இந்த உலகத்துல தங்கினாங்க, அதோடு அவங்க மூத்தா போயிட்டாங்க என்ற ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அப்ப கட்ட கடைசியாக அருளப்பட்ட வசனம் என்ன அப்படின்னு சொன்ன, அந்த நாளைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மறுமையை பத்தி கடைசி அல்லாஹ் சொல்லிட்டு குர்ஆனுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறான், வத்தகு யௌமன், அந்த நாளைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். சும்மா துவஃபா குல்லு நஃப்ஸிம் மா கஸபத், நீங்கள் செய்ததற்குரிய பரிபூரணமான கூலியை அந்த மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்ற வசனம் தான் கடைசியாக அருளப்பட்ட வசனம். சஹாபாக்குரிய வரலாறுகளை படிச்சு பாருங்க, பல்வேறு சஹாபாக்கள் இந்த வசனத்தை ஒரே ரகாத்தில 20 ஓதுவார்கள், 30 ஓதினார்கள் என்றெல்லாம் அழிச்சு வருது. ஏன் ஓதினாங்களா சஹாபாக்கள் இந்த ஆயத்தை ஓதுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடிச்சு விட்டு என்று ஓதும் போது சஹாபாக்கள் எங்கேயே போயிருவாங்க? மறுமைக்கு போயிருவாங்க. அந்த மறுமையுடைய அந்த நிலை இருக்கு பாருங்க, அந்த நிலைக்கே சஹாபாக்கள் சென்று விடுவாங்க. சென்று விட்டு அந்த மறுமையுடைய அந்த நிலையை நினைச்சு பார்த்து சஹாபாக்கள் அழுதாங்க என்று ஹதீஸ்களை பார்க்கிறோமே. அதே மாதிரி ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய குபா பள்ளிவாசலுடைய இமாமா போடுறாங்க. அந்த சஹாபி என்ன செய்வாங்க தெரியுமா? குபா பள்ளிவாசலுக்கு இமாமா நியமிக்கப்பட்ட சஹாபி ஒவ்வொரு துலுகையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடிச்சு விட்டு ஓதக்கூடிய துணை சூராவை ஓதி முடிச்சுட்டு குல்ஹுவல்லா சூரா ஓதாம ருக்குக்கு போக மாட்டார். அந்த சஹாபி இஷா துலுகையில இஷா அலுவல அல்ஹம்து ஓதுவாரு, ஓதிப்புட்டு அவருக்கு விருப்பமான இன்னொரு சூறாவையும் ஓதுவாரு, இன்னொரு சூறா ஓதிப்புட்டு கடைசி என்ன செய்வாரு? குலுவல்லா சூறா திருப்பி ஓதுவாரு, ஓதிப்புட்டு தான் ருக்குக்கு போவாரு. ரெண்டா ரக்காத்து அல்ஹம்து துணை சூறா, மறுபடியும் குலுவல்லா சூறா ருக்குக்கு போவாரு. அவர் துருவைக்கக்கூடிய ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓத வேண்டிய துணை சூறாவுக்கு பிறகு எந்த சூறா ஓதாமல் ருக்குக்கு போக மாட்டாரு, சூரத்துல் இஹ்லாஸை ஓதாமல் ருக்குக்கு போக மாட்டாரு. சஹாபாக்களுக்கு மத்தியில சின்ன ஒரு சர்ச்சை, இதே மாதிரி இந்த சஹாபி பண்றாரு, இப்படி பண்ணுவது கூடுமா கூடாதா என்று சர்ச்சை. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழு வச்ச இமாவை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு நீ இந்த மாதிரி பண்றியப்பா என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. கேட்ட அதுக்கு அந்த சஹாபி பதில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இஹ்லாஸ்ங்கிற சூராவை நான் அதிகமா நேசிக்கிறேன், இந்த சூறாவை நான் அதிகமா விரும்புறேன், இந்த சூறா மேல உள்ள முஹப்பத்து தான் ஒவ்வொரு ரக்காத்துல என்ன செய்ய தூண்டுது, என்னைய இந்த சூறா ஓத தூண்டுது என்று சம்பந்தப்பட்ட சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பதில் சொல்லுவாங்க. அதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, இந்த சூறாவை நீங்கள் விரும்பினால் இந்த சூறா உங்களை சுருக்கத்திற்கு அழைத்து செல்லும். என் அருமை சோழரே, என் அருமை சஹாபிய, இந்த சூறாவை நீங்கள் ஓதி விரும்பி அதிகமாக ஓதிய காரணத்தால் உங்களுக்கு சுருக்கத்து தருவதற்கு இந்த சூரா காரணமா இருக்கு என்று சொன்னாங்களா இல்லையா? அப்ப சஹாபாக்கள் சில சூறாக்களை சில ஆயத்துகளை திரும்ப திரும்ப ஓதினாங்கன்னு சொன்ன அர்த்தம் வந்து புரிஞ்சிச்சு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி துலுகையில வந்து இறையச்ச வேணும் அப்படின்னு சொன்ன முடிஞ்ச அளவுக்கு சூறாக்களை மனப்பாடம் பண்ணுங்க. நம்ம பாக்குறோம், நமக்கு மனப்பாடமா உள்ள சூறாக்களை இமாம் ஓதுனா நம்ம கரெக்டா கவனிப்போம், கவனிக்கிறோமா இல்லையா? சின்னஞ்சிறிய சூறாக்களை தப்பு வருதுங்க நம்மளே எடுத்துக் கொடுப்போம், பெரிய சூறாவை தப்பு வந்தா எடுத்துக் கொடுக்க முடியாது. அப்ப நம்ம எந்த சூறாவை மனப்பாடம் மண்ணி வச்சுக்கிறோமோ, எந்த ஆயத்து நமக்கு மனப்பாடமா இருக்குதோ அதை இமாம் ஓதும் போது நம்ம ஓர்மை அந்த ஆயத்துக்குள்ள அந்த குரானுக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். எது மனப்பாடமா இல்லையோ அவர் ஒரு பக்கம் ஓதிக்கிட்டு இருப்பாரு, நம்ம ஒரு பக்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப தொழுகையில நீங்க தொழுவும் போது முடிஞ்ச அளவுக்கு ஆயத்துகளை சூறாக்களை அதிகமா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. மனப்பாடம் பண்ணி அந்த சூறாக்கள் வசனங்களை இமாம் ஓதினால் உங்களுக்கு என்ன வரும் துலுகையில? அல்லாஹ்வுடைய பயம் வரும், அப்ப என் அருமைய சகோதரர்களே, துலுகையில வந்து நம்ம துலுக துலுக பாவங்களை விட்டு தடுக்கணும், ஹராமான காரியங்களை விட்டு தடுக்கணும், ஆபாசத்தை விட்டு தடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நான் என்னென்ன செய்திகளை சொன்னேனோ, என்னென்ன செய்திகளை, முதல்ல வந்து நம்ம வந்து அல்லாவை பாக்குற மாதிரி, அல்லாவை பாக்குற மாதிரி துலுவனே, அல்லாவுக்கு முன்னால நிக்கிற மாதிரி நினைக்கணும், அல்லாட்ட பேசுவதை நினைக்கணும், நம்ம பேசக்கூடிய பேச்சு அல்லாஹ் கேட்டு அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றதாக நினைக்கணும், துலுகையில நிதானமா துலுவனே, அர்த்தத்தை புரிஞ்சு துலுவனே, நிறைய சூறாக்களை மனப்பாடம் பண்ணனே, இதே மாதிரி காரியங்களை பண்ணனா துலுகையில என்ன வரே, அந்த குஷு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பயம் வரும். சில காரியங்களை துலுகையில செய்யக்கூடாது, அதை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சிடற, அந்த குஷுவை கெடுக்கக்கூடிய சரிய சில காரியங்கள் என்னவா அப்படின்னு சொன்ன, ஒரு ஹதீஸ் தெளிவாகிறது, மலை ஜலத்தை அடக்கி கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தொழ வேண்டாம். என்ன காரணம்? ஒண்ணுக்கு வருது, ரெண்டுக்கு போவனே, அதாவது யூரின் போயிட்டு உது செஞ்சுட்டு போனமாக்க ஜமாத்து முடிஞ்சு போயிடுறேன் என்ற நிலையில் நம்ம என்ன செய்யணும்? ஜமாத் நான் போற துலுகைக்கு போறேன், எனக்கு வந்து உது இருக்குது, இமாம் நாலா ரக்கத்துல போய் நிக்கிறாரு, அதே உது நான் துருவ முடியும், ஆனா எனக்கு யூரின் முட்டிக்கிட்டு இருக்குது. அவ யூரினுக்கு அவசரமா இருக்கும் போது நீங்கள் யூரினை அடக்கி கொண்டு துழுதால் உங்க துலுகையில வந்து அல்லாவுடைய பயம் வருமா? குஷி வராது. எப்ப துலுகையை முடிப்பாரு, எப்ப வாத்ரூம் போவோம் என்ற எண்ணம் தான் வரே. அப்ப தெளிவா ஹதீஸ் வருது, மலஜலத்தை நீங்கள் அடக்கி கொண்டு துள வேண்டாம். ஏன் துள வேண்டாம்? இயற்கை உபாதை, அந்த இயற்கை உபாதை இறையச்சத்தை வந்து கெடுக்கு. எப்பரா முடிப்பாரு, எப்ப துலுக முடியும், எப்ப பாத்ரூமுக்கு போவோம் என்ற எண்ணம் தான் உங்களுக்கு வருமே தவிர துலுகையில அல்லாவுடைய பயம் வராதுன்னு தெரியுதா இல்லையா? அப்ப மலஜலத்தை அடக்கி கொண்டு நாம் துளவக்கூடாது. அதே மாதிரி கடுமையான, அப்படி ஹதீஸ் வரும், கடுமையான பசி, பசியா இருக்கும் போது சாப்பாடு வந்துருச்சு, நீங்கள் பசியில உணவை பார்த்து விட்டால் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் துள வேண்டாம், உண்டு விட்டு நீங்கள் துழுவுங்கள். பசியா இருக்குது, சாப்பாடு வராம இருந்தாலும் போய் துளுக்கு போயிடலாம், சாப்பாடு வந்த பிறகு அங்க போய் பள்ளிவாசல்ல அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா அல்லாஹ் வந்து அக்பரா இருக்க மாட்டான், தாமு வந்து அக்பரா மாறி போயிடும். அது எப்படா முடியும், எப்ப போய் சாப்பிடுவோம், அந்த என்ன வரும் பாருங்க. அப்ப சாப்பாட்டை உணவை நீங்கள் பார்த்து விட்டால், நீங்கள் பார்த்த பிறகு பசியோடு என்ன செய்ய வேண்டாம், துள வேண்டாம். ஹதீஸ்ல தர வருது, அதுக்கு என்ன காரணங்கிறிய, அந்த இறையச்சத்தை அந்த பசி கெடுத்துரும், சாப்பாட்டை பாத்தீங்களே அந்த உணர்வு கெடுத்துரும் என்று ஹதீஸ் வருது. வேற ஒரு ஹதீஸ் இருக்குது, நீங்க வந்து ஒட்டக துருவத்தில் துள வேண்டாம், ஆடு கட்டக்கூடிய இடம், மாட்டு பண்ண, கோழி பண்ண, இந்த பண்ணைகள் சுத்தமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், துழுது கொள்ளலாம். ஒரு ஆட்டு பண்ணைக்கு போறோம், மாட்டு பண்ணைக்கு போறோம், கோழி பண்ணைக்கு போறோம், அந்த இடம் சுத்தம் என்ன செஞ்சுக்கலாம், துழுது கொள்ளலாம். அதே சமயத்தில் ஒட்டக பண்ணை சுத்தமா இருந்தாலே துழுவலாமா? துழுவக்கூடாது. ஏன் துழுவக்கூடாது? அப்படியே ஹதீஸ்ல வந்து காரணம் வருது, ஒட்டகம் வந்து சாதுவான பிராணியா இருந்தாலே சில நேரத்தில் மனுஷனுடைய தலையை கடிச்சு மண்ட ஓட்ட கிளத்திரும், அதாவது சாதுவா தான் இருக்கு, சில நேரத்தில் உயரமா இருக்குது பாருங்க, ஓங்கி தலையில வாய வைக்குமா, ஒரு கடி கடிக்குமா, கடிச்சு அப்படி தூக்குமா மண்டைய, அப்படி அது தலையை தூக்கும் போது மனுஷன் மண்ட ஓட என்ன செய்யணுமா, கிளண்டுகிட்டு தனியா வந்துரும். இந்த மாதிரி ஒட்டகமும் செஞ்சிரும். எனவே நீங்கள் ஒட்டக பண்ணையே சொல்லுதால், எனக்கு நான் இந்த ஹதீஸ படிச்சுக்கிறேன், நான் ஒட்டக பண்ணைக்கு போறேன், பண்ண சுத்தமா இருக்குது, நான் துழுவுறேன், நான் துழுதுகிட்டு இருக்கும் போதே ஒரு ஒட்டகம் பக்கத்துல வருதுன்னு வைங்க, எனக்கு பின்னால போகுதுன்னு வைங்க, எனக்கு இறைய சுத்தம் துழுவ முடியுமா, கடிச்சிருமோ, செத்துகித்து போயிருவோமோ, பயங்கரமா இருக்க இல்லையா இருக்கா? அப்ப அந்த ஒட்டக பண்ணையில துள வேண்டாம் இஸ்லாம் ஏன் தடுக்குன்னு சொன்ன, அது வந்து உன் இறையச்சத்தை வந்து கெடுத்து போறோம். வேற ஒரு ஹதீஸ் வருது, உங்களுடைய துலுகையில விஷ ஜந்துகளை நீங்கள் பார்த்து விட்டால் என்ன செய்யணும், துலுகையை விட்டு விட்டு அடியுங்கள். உதாரணமா இஷா துலுகுறோம், ரெண்டரை காத்து முடிஞ்சிருச்சு, பாக்கி ரெண்டரை காத்து இருக்குது, திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சு, அடுத்த ரெண்டரை காத்தையும் முடிச்சுட்டு அடிச்சுக்கலாமே, அது மாதிரி நீங்க கைய கட்டி நிண்டியலாக்க, அல்லாஹ் அக்பரா பாம்பு அக்பரா இருக்குமா, அல்லாஹ்வுடைய பயத்தோட பாம்பு பயம் வந்து ஜாஸ்தியா போயிடும். அப்ப தெளிவா ஹதீஸ், நீங்கள் விஷ ஜந்துகளை பார்த்து விட்டால், அதே மாதிரி கீறி கிழிக்கக்கூடிய பிராணிகளை மிருகங்களை நீங்கள் பார்த்து விட்டால் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் சொல்ல வேண்டாம், தொழுகையை விட்டுட்டு ஒன்று உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லது அந்த பிராணியை அடியுங்கள் என்று ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் வரக்கூடிய பாடம் என்ன? திருப்பி நம்ம தொழுகமாக்க அந்த தொழுகையில வந்து அல்லாஹ்வுடைய பயம் வராதுங்கிறது தான் காரணம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த காரணங்களை விட நான் சொல்லக்கூடிய ஹுஷுவை கெடுக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் நம்ம எல்லார்ட்டையும் அல்லாஹ் கையில கொஞ்சம் பரக்கத்தை கொடுத்துக்கிறான். அந்த பரக்கத்துடைய பிரதிபலிப்பு ஜவ்வால் இல்லாத மொபைல் இல்லாத ஒரு ஆள் கிடையாது இல்லையா. ஒரு காலத்துல நம்ம ஊர்ல ஒரு ஆள்கிட்ட செல்போன் இருந்தா பெரிய பணக்காரர், ஒரு அரசியல்வாதி, சினிமா நடிகர், விஐபி தான் ஒரு காலத்துல வந்து அப்படித்தான். அதாவது மொபைல் போன் வச்சிருந்தா, சிம் வச்சிருந்தா அவர் வந்து பணக்காரர், அவர் வந்து கண்ணியமான ஒரு ஆள் ஒரு காலம். இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டையும் மொபைல், மொபைல் இல்லாத மனுஷன் பலதியாவை கூட்டுறா பாருங்க. மாசத்துக்கு 300 ரியால் சம்பளம், 400 ரியால் சம்பளம், 400 ரியால் சம்பளம் இருந்தாலே ஒரு மொபைல் இருந்தா கேவலம். சவ்வா ஒன்னு வச்சுக்கிறனே, மொபைலில் ஒன்னு வாங்கி வச்சுக்கிறனே, அதே மாதிரி ஜெயில ஒன்னு வாங்கி வச்சுக்கிறனே, அதை தாண்டி இப்ப நெட்ல என்ன அந்த ஆக்சன் ஒய்ஃப், அதே மாதிரி ஃப்ரீ காலு, ஸ்மார்ட் இன்னைக்கு நிறைய வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி போல இதை வச்சு ஓட்டுனா தான் அவன் வந்து கண்ணிய என்ன இருக்குதா இல்லையா. நீங்க மொபைலை யூஸ் பண்ணுங்க தப்பு கிடையாது, யூஸ் பண்ணி பேசுங்க தவறு கிடையாது. ஆனால் பள்ளிவாசலுக்குள்ள போறமே எல்லா பள்ளிவாசலையும் நீங்க பாக்கலாம், போடுங்க அல்லது முழுசு ஆஃப் பண்ணிருங்க என்று போட்டிருக்கிறாங்களே, நம்மளாச்சு மாஷா அல்லா சைலண்ட்ல போடுவோம் அல்லது ஆஃப் பண்ணுவோம். பல பேரை தொழுக ஜும்மாவுல பாக்குறோங்க, நம்ம தொழுதுகிட்டு இருப்போம் சவுண்ட் வரும், நம்முடைய அந்த இறையச்சு என்ன செய்யுது கெட்டு போகுது. அப்ப இந்த மொபைல வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிறனே, இதுகளை வந்து இந்த நான் எந்த காரியத்தை செய்ய வேணாம்னு சொன்னனோ அந்த காரியத்தை செய்யக்கூடாது, எதை செய்ய சொன்னனோ அதை நீங்க செய்யணும். கடைசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லி மட்டும் முடிச்சிடற, அதாவது இந்த ஹஜ்ஜில உள்ள சில குறைகள் என்ன அப்படின்னு சொன்ன, மாஷா அல்லாஹ் தம்மா மாதிரி உருகல்ல தம்மாமு, அதே மாதிரி ஜுபைலு, ஹோபரு, பயானுக்கு நீங்க போய் பாத்தீங்களாக்க, நூத்துக்கணக்கான மக்கள் அல்லது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாள் எங்களுக்கு டைம் கொடுத்தா, ஹோபர் தம்மாமா இருந்தா குறைஞ்சது 1000 பேரை ஒரு நாள்ல கூட்ட முடியும். மக்கள் தாவா சென்டருக்கு வந்த வண்ணமாக, பயானுங்களை கேட்ட வண்ணமாக இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஹஜ்ஜிய பொறுத்தளவுக்கு தாவா வந்து ரொம்ப பின்தங்கி போயிருச்சு, ரொம்ப தூய்வு அடைஞ்சிருச்சு என்று பாக்குறோம். இது வந்து தப்பா இல்லையா? இது விஷயமா மறுமையில மட்டும் அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? உங்களுக்கு வந்து அல்லாஹ் நேரத்தை தர்றான், அதாவது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் தர்றான். நம்ம வந்து மனைவி மக்களுக்கு சம்பாதிப்பதை போன்று நம்முடைய மறுமைக்காக சம்பாதிக்கணுமா இல்லையா? மறுமைக்காக நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? தாவா சென்றுக்கு வரணும், பயானுகளை கேட்கணும், குர்ஆனை படிக்கணும். நீங்க வர்றது மட்டும் இல்லாம, நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நம்புறேன், நீங்க வர்றது மட்டும் இல்லாம பிற மக்களுக்கு என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும், எத்தி வைக்கணும், அவங்க சென்றதுக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கணும். அப்ப என் அருமைய சகோதரர்களே, இது மாதிரி குறைவாக வந்த மக்கள் ஏன் பார்வையில குறைவா இருந்தாலே உங்க பார்வையில மாஷால நிறைவா இருக்க கூடும். அப்ப இது மாதிரி குறைவாக வந்த மாதமாக இதை நீங்க மாதமோ வாரமோ நீங்க வார வாரம் சொன்னா வாரம் வச்சுக்கிடுவோம். அப்ப இதுதான் நீங்க கடைசியா வச்சுக்கிட்டு இதுக்கு பிறகு நீங்க வந்து பம்பரமா நீங்க சுழண்டு மக்களுக்கு போய் தாவா செஞ்சு, அதாவது ஒண்ணு இங்க வரலன்னு வைங்கல, இந்த டயத்தை வந்து ஒரு ஃபித்ராவில் கழிப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருவாங்க, ஒரு அமைப்பை பத்தி, ஒரு ஜமாத்தை பத்தி, ஒரு இயக்கத்தை பத்தி, ஒரு அரசியல் கட்சியை பத்தி அதான் பேச போறோம். அப்ப எவனையாச்சும் பத்தி பேசி புறம் பேசி பாவத்தை தான் சேர்க்க போறமே தவிர நன்மையை அழிக்க போறமே தவிர நன்மை என்ன செய்ய போறது இல்ல, சேர்க்க போறது இல்ல என்ற அடிப்படையில தாவா சென்றுக்கு வாங்க, பிற மக்களுக்கு வர வைங்க. அப்ப நல்ல பணிகள் நீங்களும் செய்யணும், பிற மக்கள் செய்யறது காரணமா இருக்கணும். என் அருமை சகோதரர்களே, கடைசியா இந்த கோரிக்கையை நான் உங்கள்ட்ட முன் வச்சு நான் பேசிய இந்த தலைப்பு சம்பந்தப்பட்டதுல நான் என்னத்தை விரும்புறேன்னு சொன்னா, தொப்பி போடணுமா தொழுகையில தொப்பி போடக்கூடாதா, அதாவது நெஞ்சில கட்டணும் கையை கட்டணுமா கீழே கை கட்டணுமா, அத்தகையாத்துல வரல அசைக்கணுமா வேண்டாமா, அது முக்கியமான செய்திகள் தான். அதையை தாண்டி முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னூன், எந்த முகமின் தூளுகையிலே உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு தொழுதானோ அவன் வெற்றியாளன், அவன் சொர்க்கவாசி, அவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாரிசு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட குஷு உள்ள தொழுகையாக, ரூஹானியத்து உள்ள தொழுகையாக நம்முடைய தொழுகையை அல்லாஹ் மாற்றி, நாம் செய்த தொழுகை உள்பட எல்லா விதமான இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து, செய்த பாவங்களை மன்னித்து, நாளை மறுமையிலே மகத்தான சுருக்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாரிசாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا ان الحمد لله رب العالمين. சந்தேகம் இருந்தா கேட்கலாம், லேட் ஆயிட்டனால ஒரு 5 நிமிஷம் இல்லையா.